நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா
படைப்பவர் ரைஸ்.
இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 1988 சீனாவில் ஷியான் நகரத்தில் நடக்குது. ஒரு தந்தை தனது 2 வயது பையனை நர்சரி பள்ளியிலேருந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறாரு. அந்த பையன் தனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறான். அவர்கிட்ட தண்ணி இல்லை, அதனால் அவனை ஒரு கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு கடையில் போய் தண்ணி வாங்க போகிறாரு. திரும்பி வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி, பையனை காணோம், யாரோ கடத்திட்டாங்க. நேரத்தில் சீனாவில் வந்து ஒரே குழந்தை கொள்கை இருந்த சமயம் பாருங்க. அந்த நேரத்தில் தான் அதிகமாக குழந்தை கடத்தல் சீனாவில் நடந்திருக்கு. குழந்தைய கடத்தி குழந்தை இல்லாத பெற்றோர்களுக்கு வந்து அதிகமாக விலை பேசி குழந்தையை விற்கிறது, அல்லது வந்து வெளிநாட்டு பெற்றோர்களுக்கு விற்கிறது, அல்லது பிக் பாக்கெட் அடிக்க வைக்கிறது, திருட்டு தொழிலை ஈடுபடுத்துறது, இன்னும் சொல்லப்போனால் பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்த வைக்கிறது. இந்த மாதிரி பல கொடுமையான சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் செய்திகளில் போட்டிருக்காங்க, இந்த குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிகள் இருப்பாங்க, அதாவது ஒரே குழந்தை கொள்கையை செயல்படுத்துறதுக்க வேண்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காச்சும் ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஒரு குழந்தையை அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அவங்க யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டு தம்பதிகளுக்கு விற்றுறது. அல்லது இந்த அனாதை இல்லங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களும் இதே மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு சீனாவில். இப்போ என்ன ஆச்சு, இந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய துயர சம்பவம், ஒரே குழந்தையை வந்து இப்படி பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. ஆனால் அவங்க பையனுடைய தாய் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க, எப்படியும் தாம் பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதனாலேயே தாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முழு மூச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுல ஈடுபடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 பிட் நோட்டீஸ், அதாவது துண்டு பிரசுரத்தை வந்து பல இடங்களில் போய் கொடுக்குறாங்க. பல இடங்களில் போய் தேடுறாங்க, அந்த ஷியான் நகரத்துலேயும் பல நகரங்களிலையும். அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகள்லேயும் போய் போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய, என்னுடைய குழந்தையும் வந்து இந்த இடத்துல காணாமல் போயிட்டால் யாருக்காவது தெரிஞ்சால் தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் இந்த மாதிரி காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு விழிப்புணர்வு அமைப்பையும் ஏற்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 29 குழந்தைகளை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவை கண்டுபிடிச்சி கொடுக்கும்போதும் தன் குழந்தை இதே மாதிரி யாராச்சும் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே காலத்தை ஓட்டுறாங்க. ஆனால் விட்டு கொடுக்கவே இல்லை. இப்படியே 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டுகள் அல்ல 30 ஆண்டுகள் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விடாமல். ஒரு நாள் எப்படியும் என் பையன் என்கிட்ட வருவான், யாராச்சும் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது போன வருஷம், அதாவது 2020 ஏப்ரல் மாதம் ஷியான் நகரத்து போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி 2 வயது பையன் வந்து அந்த ஷியான் நகரத்துலேருந்து கடத்தப்பட்டு பக்கத்து நகரத்தில் உள்ள ஒரு தம்பதிக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டான் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு வருது. அதனால் இவங்க தாய்கிட்ட வந்து அந்த 2 வயது பையனுடைய புகைப்படத்தை வாங்கி அந்த கிட்டத்தட்ட 32 வயது இருக்கக்கூடிய அந்த ஆளுடைய உருவத்தையும் ஒத்துப்போதான்னு பார்க்குறாங்க. அந்த புகைப்படத்தை வந்து டெக்னாலஜி மூலமாக இந்த 2 வயது பையன் 32 வயசில் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிசைன் போட்டு பார்க்குறாங்க, ரெண்டும் ஒத்து வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது இந்த பெற்றோர்களுக்கும் அந்த பையனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. அதோடைய ரிசல்ட்டை வந்து இன்னும் சொல்லலை. அந்த வருடம் மே 10 அன்னியர் தினம் அன்னைக்கு இந்த தாய்க்கு சர்ப்ரைஸாக போலீஸ் வந்து அந்த பையனை இதுதான் உங்கள் மகன் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு அன்னைக்கு இதை விட ஒரு அன்னியர் தின பரிசு ஏதா இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு தவிச்ச போது அவங்களுக்கு மன அழுத்தம் வராம பாதுகாத்தது எது அப்படின்னா அவங்களுடைய அந்த சேவை தான். அதாவது தன்னுடைய குழந்தை தொலைந்தது போல மற்ற குழந்தைகள் தொலைந்திருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, தொலையாமல் எப்படி பாதுகாக்கிறதுங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தினாங்க இல்லையா, அதுதான் அவங்கள வந்து மன அழுத்தத்திலிருந்து காப்பாத்துச்சு. அதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பல வகைப்படும். இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து நம்மளை அறியாமையே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம், ஒரு லாஸ் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய உதவினாலேயோ இல்லை நம்மளுடைய வளர்ப்புனாலேயோ சில டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை நம்மளே ஏற்படுத்தி நமக்கு மன அழுத்தம் வராமல் பாதுகாப்போம். வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால், எப்படி திராட்சை கொத்த வந்து தவி கடிக்க முயற்சி பண்ண நரி வந்து தன்னால் முடியலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதே நரி வந்து ஓகே நம்ம ஹைட்டுக்கு இந்த பழம் வந்து மேலே இருக்குது, ஸோ கொஞ்சம் கீழே இருக்கிற பழத்தை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இன்டெலெக்சுவலைசேஷன். இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், உண்மையான உதாரணம் சொல்லப்போனால், சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழ் தம்பதிகளுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையன் இருந்தான் சிட்னியில். அந்த பையன் தன்னுடைய படிப்புக்காக வேண்டி இந்தியாவுக்கு போக வேண்டி இருந்துச்சு. அவன் சில காரணங்களால் டைஃபாய்டு வேக்சின் போடாமல் இந்தியாவுக்கு போனான். போன இடத்துல அவனுக்கு டைஃபாய்டு வந்து துரதிருஷ்டவசமாக அங்கே இறந்து போனான். அந்த பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனுடைய ஞாபகமாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. அதாவது வேக்சின் உடைய பயன், வேக்சின் எதற்கு போடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அதனால் மற்றவங்கள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய மனதையும் பாதுகாக்கும், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த மாதிரி நிறைய உளவியல் தகவல்களை வந்து அடுத்த மாதமும் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
படித்தவள் ரைஸ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.